அத்தியாயம் 17 விளக்கப்பட்ட செயல்கள். பாடம் 254 புறம் பேசுதல் கூடாது, நாவை பேணுதல். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களில் சிலர் சிலரை புறம் பேச வேண்டாம். உங்களில் ஒருவர் இறந்த தன் சகோதரரின் இறைச்சியை உண்ண விரும்புவாரா? நீங்கள் அதை வெறுப்பீர்கள். அல்லாஹுவை அஞ்சுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்குபவன் இரக்கமுள்ளவனாவான். 49 அத்தியாயம் 12 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உமக்கு அறிவில்லாத ஒன்றை நீர் பின்பற்றி நடக்காதீர். நிச்சயமாக கேள்வி புலனும் பார்வையும் இதயமும் இவை அனைத்தும் மறுமையில் கேட்கப்படுபவைகளாக உள்ளன. 17 அத்தியாயம் 36 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், எந்த சொல்லையும் அவன் சொல்வதில்லை, அதனை பாதுகாப்பதற்கு தயாராக உள்ள ஒரு கண்காணிப்பாளர் அவனிடத்தில் இல்லாத நிலையில். 50 அத்தியாயம் 18 வசனம். அறிந்து கொள்க, வயதிற்கு வந்த ஒவ்வொருவர் மீதும் பயனுள்ள பேச்சை தவிர மற்ற பேச்சுக்களில் நாவை பாதுகாப்பது கடமையாகும். பயனுள்ளவற்றில் பேசுவது பேசாமல் இருப்பது என்பது எப்போது சமமாகிறதோ அப்போது அதை பேசாமல் இருப்பதே சரியாகும். காரணம், நல்ல சொல் கூட சில சமயம் தவறு செய்யவும் கெட்டதை செய்யவும் தூண்டிவிடும். இது வழக்கத்தில் அதிகமாக உள்ளது. அமைதி காப்பதற்கு ஈடாக எதுவும் இல்லை. 1511 அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் நல்லதையே பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6018 முஸ்லிம் 47 பேசுவது நல்லதாக இருந்தாலே தவிர பேசாமல் இருப்பது அவசியம் என்பது இதன் கருத்தாகும். அதன் நன்மை தெளிவாக தெரிவதே பேச்சில் நல்லதாகும். நன்மை தெளிவாக தெரிவதில் சந்தேகம் ஏற்படும் போது பேசாமல் இருக்க வேண்டும். ஹதீஸ் 1512 அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, முஸ்லிம்களில் மிகச் சிறந்தவர் யார் என்று நான் கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவரது நாவு எவரது கை ஆகியவற்றின் தீமைகளிலிருந்து முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றுள்ளார்களோ அவர்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 11 முஸ்லிம் 42 ஹதீஸ் 1513 சஹல் இப்னு ஸாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் தன்னுடைய இரண்டு தாடைகளுக்கு இடையே உள்ளதையும் அதாவது நாவையும், இரு கால்களுக்கு இடையே உள்ளதையும் அதாவது மறை உறுப்பையும் பாவம் செய்வதிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைக்க நான் பொறுப்பேற்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6474 ஹதீஸ் 1514 அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் அடியான் நல்லதா கெட்டதா என சிந்திக்காமல் பேசிவிட்டால் அதன் காரணமாக அவன் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே உள்ள மிக தூரமான அளவுக்கு நரகில் வீழ்வான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6477 முஸ்லிம் 2988 ஹதீஸ் 1515 அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் அடியான் அல்லாஹுவின் திருப்தியை பெற்றுத்தரும் வார்த்தையை அதன் முக்கியத்துவம் பற்றி தெரியாமல் பேசுகிறான். எனினும் அதற்காக அல்லாஹ் அவனின் தகுதிகளை உயர்த்துவான். ஓர் அடியான் அல்லாஹுவின் கோபத்தை பெற்றுத்தரும் வார்த்தையை அதன் முக்கியத்துவம் பற்றி உணராமலேயே பேசுகிறான். அதற்காக அவன் நரகில் வீழ்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6478 ஹதீஸ் 1516 அபு அப்துர் ரஹ்மான் பிலால் இப்னு ஹாரிஸ் அல் முஸன்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேச்சை அதன் மூலம் கிடைக்கும் பயனை அறியாமலேயே பேசுகிறான். இதனால் அவனுக்கு அல்லாஹ் தன் திருப்தியை அவனை சந்திக்கும் மறுமை நாள் வரை எழுதுகிறான். ஒரு மனிதன் அல்லாஹ்வின் கோபத்திற்குரிய வார்த்தையை அதன் மூலம் கிடைக்க இருக்கும் தீமையை அதாவது தண்டனையை பற்றி அறியாமலேயே பேசுகிறான். இதற்காக அல்லாஹ் தன் கோபத்தை அவனை சந்திக்கும் மறுமை நாள் வரை எழுதுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல் முஅத்தா 1848 திருமிதி 2319. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1517. சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, நான் உறுதியாக செயல்படுத்த வேண்டிய ஒரு காரியத்தை எனக்கு கூறுங்கள் என்றேன். என் இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறுவீராக, அதில் உறுதியாக இருப்பீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, என்னிடம் நீங்கள் அதிகம் பயப்படுவது எது என்று கேட்டேன். உடனே அவர்கள் தன் நாவை பிடித்து இதுதான் என்றார்கள். திருமிதி 2410. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1518. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவை நினைவு கூறும் பேச்சை தவிர அதிகம் பேசாதீர்கள். அல்லாஹுவை நினைவு கூறும் பேச்சை தவிர்த்து அதிகம் பேசுவது இதயத்தை இறுக வைத்துவிடும். மக்களில் அல்லாஹுவை விட்டு மிக தூரமாக விலகி நிற்பவர் இறுகி போன இதயத்தவர்தான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2411. ஹதீஸ் 1519. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரு தாடைகளுக்கு இடையே உள்ள அதாவது நாவின் தீங்கையும், ஒருவரது இரு கால்களுக்கு இடையே உள்ள அதாவது மறை உறுப்பின் தீங்கையும் அல்லாஹ் பாதுகாத்து விட்டால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2409. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1520. உக்பா இபின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, ஈடேற்றம் பெறுவது எப்படி என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், உமக்கு எதிராக உம் நாவு அமைவதை நீர் தடுத்துக் கொள்வீராக, உம் வீடு விசாலமாக இருக்கட்டும், உம் தவறுகளை நினைவு கூர்ந்து அழுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2406. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1521. அபு சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆதமின் மகன் அதாவது மனிதன் காலையில் எழுந்தால் மற்ற உறுப்புகள் அனைத்தும் நாவை கண்டு பயப்படுகின்றன. அவை நாவிடம் கூறுகின்றன, நாவே, எங்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள், நாங்கள் உன்னை கொண்டு உள்ளோம், நீ நேராக இருந்தால் நாங்களும் நேராக இருப்போம், நீ கோணலாகிவிட்டால் நாங்களும் கோணலாகிவிடுவோம் என கூறுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2407. ஹதீஸ் 1522. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, என்னை சொர்க்கத்தில் நுழைய செய்து நரகத்திலிருந்து தூரமாக்கி வைக்கின்ற ஒரு செயலை எனக்கு கூறுங்கள் என்றேன். நீ பெரிய விஷயத்தை பற்றி கேட்டுள்ளீர். அல்லாஹ் லேசாக்கி வைப்பவனுக்கு அது லேசாக அமையும். அல்லாஹுவை வணங்குவீராக. அவனுக்கு எதையும் இணை வைக்க வேண்டாம். தொழுகையை பேணி ஜக்காத்தையும் வழங்குவீராக. ரமலானில் நோன்பு வைப்பீராக. ஹஜ் செய்வீராக என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நல்லதின் வாசல்களை உமக்கு கூறட்டுமா என்று கேட்டுவிட்டு, நோன்பு அதாவது பாவங்களை தடுக்கும் கேடயமாகும். தண்ணீர் நெருப்பை அணைப்பது போல் அது பாவத்தை போக்கிவிடும். அத்துடன் ஒரு மனிதன் நடு இரவில் தொழுவதாகும் என்று கூறினார்கள். பின்பு பின்வரும் குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள். அவர்களின் விழாப்புறங்கள் படுக்கைகளை விட்டும் ஒதுங்கும். அச்சத்தோடும் ஆதரவோடும் தன் இறைவனிடம் துவா செய்வார்கள். அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்ல வழியில் செலவு செய்வார்கள். எனவே அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து கூலியாக அவர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண்களின் குளிர்ச்சியை எந்த ஆத்மாவும் அறிந்திராது. 32வது அத்தியாயம் 16 மற்றும் 17வது வசனங்களை ஓதினார்கள். பின்பு ஒரு செயலின் அடிப்படையையும் அதன் தூணையும் அதன் உச்சியையும் உனக்கு நான் கூறட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, சரி என்றேன். ஒரு செயலின் அடிப்படை இஸ்லாமாகும், அதன் தூண் தொழுகையாகும், அதன் முகடு ஜிஹாதாகும் என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவை அனைத்தையும் சேர்க்கும் ஒரு உறுதியானதை உனக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள். சரி என்றேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் நாவை பிடித்துக் கொண்டு, இதை உமக்கு எதிராக ஆக்காமல் தடுத்துக் கொள்வீராக என்று கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, எதையேனும் நாங்கள் பேசினாலும் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், உம் தாய் உம்மை இழக்கட்டுமாக, மக்கள் முகம் குப்புற நரகில் விழுவதற்கு அவர்களது நாவின் விளைச்சலே காரணமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2616. இது ஹசன் சஹி என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1523. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புறம் என்றால் என்ன என்பதை அறிவீர்களா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு, அல்லாஹுவும் அவனது தூதருமே மிக அறிந்தவர்கள் என நபி தோழர்கள் கூறினர். உம் சகோதரரை பற்றி அவர் வெறுக்கும் விஷயத்தை நீர் பேசுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் கூறியது என் சகோதரரிடம் இருந்தால் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. நீர் பேசியது அவரிடம் இருந்தால் அவரை பற்றி நீர் புறம் பேசிவிட்டீர். நீர் பேசியது அவரிடம் இல்லை என்றால் அவரை பற்றி நீர் இட்டு கட்டியவராவீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2589. ஹதீஸ் 1524. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் 10ஆம் நாள் அன்று தனது இறுதி ஹஜ்ஜின் போது மினாவில் தம் சொற்பொழிவில், உங்களின் ரத்தமும் உங்களின் செல்வங்களும் உங்களின் மானம் மரியாதையும் உங்களுடைய இந்த நாளின் புனிதத்தை போன்றும், இந்த மாதத்தின் புனிதத்தை போன்றும், இந்த நகரத்தின் புனிதத்தை போன்றும் புனிதமானவைகளாகும். அறிந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து கூறிவிட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1005. முஸ்லிம் 1679. ஹதீஸ் 1525. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இவ்வாறு உள்ள உங்கள் மனைவி சஃபியா உங்களுக்கு போதும் என்று கூறினேன். சஃபியா குள்ளமானவர் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியிருக்கலாம் என அறிவிப்பாளர் கூறுகிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, நீ ஒரு மிகப்பெரிய சொல்லை கூறிவிட்டாய். அந்த சொல் கடல் நீருடன் கலந்தால் கலந்துவிடும் அளவுக்குள்ள வார்த்தையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதரை பற்றி கூறினேன். அப்போது அவர்கள், ஒரு மனிதரை பற்றி பேசுவதையோ என்னிடம் இவ்வாறு, அதாவது ஹதீஸ் 1526. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னை மிஹ்ராஜ் பயணத்திற்கு உயர்த்தப்பட்ட போது நான் ஒரு கூட்டத்தார் அருகில் சென்றேன். அவர்களுக்கு பித்தளை நகங்கள் இருந்தன. அவர்கள் தங்களின் முகங்களையும் தங்களின் நெஞ்சுகளையும் பிராண்டி கொண்டிருந்தார்கள். ஜிப்ரீலே, இவர்கள் யார் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், இவர்கள் மனிதர்களின் இறைச்சியை சாப்பிட்டவர்கள், அதாவது புறம் பேசியவர்கள். அவர்களின் கண்ணியத்தை இவர்கள் குலைத்தார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 4878 ஹதீஸ் 1527. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒவ்வொரு முஸ்லிமின் ரத்தம், அவரின் கண்ணியம், அவரின் பொருள் அனைத்தும் மற்றொரு முஸ்லிமிடம் புனிதமானவையாகும். அதாவது, எனவே அவற்றில் உரிமையின்றி தலையிடுவது விளக்கப்பட்டதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2564. பாடம் 255. புறம் பேசுவதை கேட்பது கூடாது. புறம் பேசியதை கேட்பவர் அதை பேசியவரிடம் மறுப்பு தெரிவிப்பது அவசியம். அதற்கு இயலாவிட்டால் அல்லது ஏற்கப்படாவிட்டால் இயலுமாயின் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது. அல்லாஹ் கூறுகின்றான், வீண் பேச்சை அவர்கள் கேட்டால் அதை அவர்கள் புறக்கணிப்பார்கள். 28:55 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அந்த வெற்றியாளர்கள் எத்தகையவர்கள் என்றால் வீணானவற்றை புறக்கணிப்பார்கள். 23:3 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக கேள்வி, புலன், பார்வை, உள்ளம் அனைத்தும் அல்லாஹுவினால் விசாரிக்கப்படுபவைகளாக உள்ளன. 17:36 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, நம் வசனங்கள் பற்றி தர்க்கம் செய்திருவோரை நீர் கண்டால் அவர்கள் வேறு பேச்சில் ஈடுபடும் வரை அவர்களை புறக்கணிப்பீராக. ஷைத்தான் உம்மை மறக்கச் செய்து நீர் உட்கார்ந்து விட்டால் நினைவு வந்த பின்னர் நீர் அநீதக்கார கூட்டத்தாருடன் அமர வேண்டாம். 6:68 வசனம். ஹதீஸ் 1528. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தன் சகோதரரின் கண்ணியம் குலைக்கப்படுவதைக் கண்டு யார் தடுக்கிறாரோ அவரின் முகத்தை விட்டும் மறுமையில் நரகத்தை அல்லாஹ் திருப்பி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 1931. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1529. ஆதரவு வைத்தல் என்ற பாடத்தின் கீழ் 415 ஹதீஸாக இடம்பெற்றுள்ள முந்தைய நீண்ட ஹதீஸில் இஸ்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தபூக் போரின் போது தொழ வைக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கும் போது மாலிக் இப்னு துஹ்ஷும் எங்கே என்று கேட்டார்கள். அப்பொழுது ஒருவர், அவர் முனாஃபிக், அல்லாஹுவையும் அவனது தூதரையும் விரும்ப மாட்டார் என்று கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறு கூறாதீர், லா இலாஹா இல்லல்லாஹ் என அல்லாஹுவின் திருப்தியை நாடியவராக அவர் கூறியதை நீர் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் அவனது திருப்தியை நாடி லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறுபவரை நரகிலிருந்து தடை செய்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 425, முஸ்லிம் 3326. ஹதீஸ் 1530. காஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாவ மன்னிப்பு பாடத்தில் கீழ் உள்ள 21 ஹதீஸாக உள்ள நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதி இது. தபூக் போரின் போது மக்களுடன் உட்கார்ந்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஅப் இப்னு மாலிக் என்ன ஆனார் என்று கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, அவரின் செல்வமும் தற்பெருமையும் அவரை தடுத்து விட்டது என்று பனு ஸலமா கூட்டத்தாரை சார்ந்த ஒருவர் கூறினார். உடனே அவரிடம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீர் கூறுவது சரியல்ல என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, இறை தூதர் அவர்களே, அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர் பற்றி நாம் நல்லதை தவிர வேறதையும் அறியவில்லை என்று கூறினார். இவை அனைத்தையும் கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். புகாரி 4418, முஸ்லிம் 2769. பாடம் 256. புறம் பேசிற அனுமதி. அறிந்து கொள்ளுங்கள், மார்க்கத்தில் நல்ல நோக்கத்திற்காக வேறு வழி இல்லாத போது புறம் பேசுதல் அனுமதிக்கப்படும். இவை 6 காரணங்களின் போது கூடும். ஒன்று, அநீதம் இழைக்கப்படும் போது. அநீதம் இழைக்கப்பட்டவர் தமக்கு ஏற்பட்ட அநீதத்தை அரசனிடம், நீதிபதியிடம் அல்லது தமக்கு நீதி வழங்கும் அதிகாரம் ஆற்றல் உள்ளவரிடம் இன்னார் இப்படி எனக்கு அநீதம் இழைத்து விட்டார் என்று கூறுவது கூடும். இரண்டு, தீமையை புறக்கணிப்பதற்கும் நல்லதின் பக்கம் கெட்டவனை கொண்டு வருவதற்கும். தீமையை தடுத்திடும் ஆற்றல் உள்ளவனிடம் இன்னார் இப்படி செய்தார், அவரை கண்டிப்பீராக என்பது போன்ற வார்த்தைகளை கூறலாம். இதன் நோக்கம் தீமையை விட்டும் நீக்குவதற்காகவே இருக்க வேண்டும். இந்த நோக்கம் இல்லையெனில் அது ஹராமாகும். மூன்று, மார்க்க தீர்ப்பு வேண்டும் போது. என் தந்தை அல்லது என் சகோதரர் அல்லது என் கணவர் அல்லது இன்னார் இவ்வாறு எனக்கு அநீதம் செய்து விட்டார், அவருக்கு இது தகுமா? அதிலிருந்து நீங்கவும் என் உரிமையை பெறவும் அநீதம் நீக்கப்படவும் வழி என்ன என்று மார்க்க தீர்ப்பு கூறுபவரிடம் கேட்பது தேவைக்காக இவ்வாறு கேட்பது கூடும். எனினும் மிக சரியானது, மிகச் சிறந்தது, இன்னார் அல்லது என் கணவர் ஒரு காரியத்தில் இவ்வாறு உள்ளார் என கூறுவதாகும். எனவே இன்னார் என்று குறிப்பிடாமல் பொதுப்படையாக கேட்பது கூடும். இதனால் நோக்கமும் நிறைவேறும். ஆனால் அல்லாஹ் நாடினால் ஹிந்து என்ற பெண்மணி பற்றி கூறும் ஹதீஸில் நாம் கூற உள்ளது போல் பெயர் குறிப்பிட்டு கூறுவதும் கூடும். நான்கு, தீமையை பற்றி முஸ்லிம்களை எச்சரிப்பதும் அவர்களுக்கு உபதேசிப்பதும் இன்னும் இது போன்ற பல நேரங்களின் போதும். அதில் ஒன்று, ஹதீஸில் வரும் அறிவிப்பாளர்களில் உள்ள குறைபாடுடையவர்கள் பற்றி குறை கூறுவது. இது அவசியம் ஏற்படும் போது கடமையுமாகும். அதில் மற்றொன்று, ஒருவனது திருமண பேச்சு அல்லது ஒருவனது கூட்டு வியாபாரம் அல்லது அமானிதமாக ஒப்படைப்பது அல்லது அவனது கொடுக்கல் வாங்கல் அல்லது இது அல்லாதது அல்லது அவன் அருகில் வாழ்வது பற்றி ஆலோசனை கேட்கப்பட்டால், ஆலோசனை கேட்கப்பட்டவர் அவனது நிலை பற்றி மறைக்காமல் ஆலோசனை கேட்பவரிடம் கூறுவது கடமையாகும். குறிப்பாக அம்மனிதனின் தீமைகளை பற்றி கூறிவிட வேண்டும். தீமையை எச்சரித்து நலம் நாடும் நான்காவது வகையில் இதுவும் அடங்கும். இதில் இன்னும் ஒன்று, விதத்தான காரியங்களை செய்பவரிடம் அல்லது பாவம் செய்பவரிடம் கல்வி கற்க செல்லும் மாணவர் அவரிடம் கல்வி கற்றால் ஏற்படும் கஷ்டங்களை பயந்து இதற்காக அந்த ஆசிரியரின் நிலை பற்றி மாணவரின் நலன் நாடி உபதேசம் செய்வது கூடும். இதில் பேணுதல் அவசியம். இது பற்றி பேசுபவனுக்கு பொறாமை ஏற்படலாம், அவனிடம் சைத்தான் சஞ்சலத்தை ஏற்படுத்தலாம், நலம் நாடுதல் என்ற பெயரில் அவனிடம் மாற்றம் ஏற்படக்கூடும். இதை அவர் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் இதில் மற்றொன்று, ஒருவரிடம் அதிகாரம் இருந்தும் அவர் அதை சரிவர பயன்படுத்தவில்லை, அதற்கு தகுதியற்றவராக அவர் உள்ளார் அல்லது பாவியாக உள்ளார் அல்லது கவனக்குறைவானவராக உள்ளார், மேலும் இது போன்ற பல குறையுடையவராக உள்ளார். இந்நிலையில் அவருக்கும் மேற்பட்ட அதிகாரம் உள்ளவரிடம் அவரை நீக்கிடவும் தகுதியானவரை நியமித்திடவும் கூறுவது கடமையாகும். அல்லது அவரின் நிலை அறிந்து அதற்கேற்ப நடந்து அவரிடம் ஏமாறாமல் நடந்து கொள்ளவும் அவரை உறுதியாகவும் சரியாகவும் செயல்பட தூண்டவும் அல்லது மற்றொருவரை நியமிக்கவும் அவர் பற்றிய செய்திகளை தெரிவிப்பதாகும். ஐந்து, பாவத்தையும் நவீன செயல்களையும் பகிரங்கமாக செய்வது. மது குடிப்பது, மக்களை சுரண்டுவது, கொள்ளையடிப்பது, அநியாயமாக பிறர் சொத்துக்களை அபகரிப்பது, தவறான செயல்களுக்கு தலைமை ஏற்பது போன்ற காரியங்களை பகிரங்கமாக செய்வது, இது போன்ற பகிரங்க செயல்கள் இவரிடம் உள்ளது பற்றி கூறுவது கூடும். நாம் மேற்கூறிய காரணங்களை பற்றி கூறுவது கூடும் என்பதற்காக இது அல்லாத மற்ற குறைகள் பற்றி கூறுவது கூடாது. ஆறு, ஒருவர் பற்றி அறிமுகம் செய்தல். மாலை கண் உள்ளவர், நுண்டி, செவிடர், குருடர், மாறு கண் உடையவர் போன்ற பட்ட பெயர்களுடன் அறிமுகமானவராக ஒருவர் இருந்தால் அது பற்றியே அவர்களை அறிமுகம் செய்வது கூடும். குறைபடுத்தி கூற வேண்டும் என்பதற்காக இதை கூறுவது கூடாது. இது அல்லாத பெயர்களில் அவரை அறிமுகம் செய்ய இயலுமானால் அதுவே மிக நல்லதாகும். இந்த ஆறு காரணங்களை அறிஞர்கள் கூறியுள்ளனர். இவற்றில் பெரும்பாலானவை அறிஞர்கள் ஏகோபித்து கூறியதாகும். பிரபல ஹதீஸ்களில் இதற்குரிய ஆதாரங்கள் உள்ளன. அவற்றில் சில ஹதீஸ் 1531. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க அனுமதி கேட்டார். அதற்கு, அவருக்கு அனுமதி தாருங்கள், அவருடைய கூட்டத்தாரில் மிக கெட்டவர் அவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6054, முஸ்லிம் 2591. குழப்பவாதிகளையும் சந்தேக பேர் வழிகளையும் புறம் பேசுவது கூடும் என்பதற்கு புகாரி இமாம் இதை ஆதாரமாக கொள்கிறார்கள். ஹதீஸ் 1532. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்னார் இன்னார் நம் மார்க்கம் பற்றி எதையும் அறிந்தவர்களாக இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6067. அந்த இருவரும் நயவஞ்சகர்களாக உள்ளனர் என்ற இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர்களில் ஒருவரான லைஸ் இப்னு சாத் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1533. ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன், அபூ ஜஹம் முவாவியா ஆகிய இருவரும் என்னை திருமணம் செய்ய விரும்புகிறார்கள் என்று கூறினேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முவாவியா மிகவும் ஏழை, அவரிடம் சொத்து கிடையாது, அபூ ஜஹமோ தன் தோள்பட்டையிலிருந்து கைத்தடியை கீழிறக்க மாட்டார் என்று கூறினார்கள். முஸ்லிம் 1480. அபூ ஜஹம் பெண்களை அடிப்பவர் என்று முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது. தன் தோள்பட்டையிலிருந்து கைத்தடியை கீழிறக்க மாட்டார் என்று அறிவிப்பதற்கு இதுவே விளக்கமாகும். அதிகமாக பயணம் செல்வார் என்பதும் இதன் கருத்தாகும் என்று கூறப்படுகிறது. ஹதீஸ் 1534. ஸைத் இப்னு அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் ஒரு பயணத்தில் சென்றோம். அதில் மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. அப்போது அப்துல்லாஹ் இப்னு உபை எனும் நயவஞ்சகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உள்ளவர்களுக்கு செலவு செய்யாதீர்கள், இதன் மூலம் அவர்கள் விரண்டு ஓடுவார்கள் என்று கூறிவிட்டு, நாங்கள் மதீனா திரும்பிவிட்டால் அங்குள்ள கண்ணியமிக்கவர் முஸ்லிமான மிக இழிவானவரை வெளியேற்றுவார் என்றும் கூறினான். உடனே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இது பற்றி கூறினேன். அப்துல்லாஹ் இப்னு உபையிடம் ஆள் அனுப்பினார்கள். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நான் அவ்வாறு கூறவில்லை என்று சத்தியம் செய்தான். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொய் கூறிவிட்டார் என்று மக்கள் பேசினர். இவ்வாறு இவர்கள் கூறியதால் என் உள்ளத்தில் கவலை ஏற்பட்டது. இறுதியில் அல்லாஹ் என்னை உண்மைப்படுத்தும் வகையில் உம்மிடம் நயவஞ்சகர்கள் வந்தால் என்று 63 அத்தியாயம் 1 வசனத்தை இறக்கினான். பின்பு என்னை குறை கூறி அவர்களை மன்னித்திர வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துவா செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்களின் தலையை தொங்க விட்டுக் கொண்டனர். புகாரி 4900, முஸ்லிம் 2772. ஹதீஸ் 1535. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி ஹிந்த் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அபு சுஃபியான் கஞ்சனாக உள்ளார், எனக்கும் என் குழந்தைக்கும் போதுமான அளவுக்கு அவரிடம் அவருக்கு தெரியாமலேயே நான் எடுத்தாலே தவிர அவர் எனக்கு தருவதில்லை, இது கூடுமா என்று கேட்டார். உனக்கும் உன் குழந்தைக்கும் போதுமான அளவுக்கு நியாயமாக எடுத்துக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5359, முஸ்லிம் 1714. பாடம் 257. கோல் சொல்வது கூடாது. மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு திரித்து பேசுவதை கோலாகும். அல்லாஹ் கூறுகின்றான், குத்தி காட்டுபவன் கோல் சொல்லி திரிபவன். 68 அத்தியாயம் 11 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், எந்த சொல்லையும் அவன் சொல்வதில்லை, அதனை பாதுகாப்பதற்கு தயாராக உள்ள கண்காணிப்பாளர்கள் அவனிடத்தில் இல்லாத நிலையில். 50 அத்தியாயம் 18 வசனம். ஹதீஸ் 1536. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கோல் சொல்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6055, முஸ்லிம் 105. ஹதீஸ் 1537. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர்களின் அருகே நடந்து சென்றார்கள். அப்போது இவ்விருவரும் வேதனை செய்யப்படுகின்றனர். மிக பெரும் பாவம் காரணமாக இவ்விருவரும் வேதனை செய்யப்படவில்லை, எனினும் அது பாவம்தான். அவ்விருவரில் ஒருவர் கோல் சொல்பவராக இருந்தார், மற்றொருவர் சிறுநீரை கழித்த பின் சுத்தம் செய்யாதவராக இருந்தார். புகாரி 1378, முஸ்லிம் 292. ஹதீஸ் 1538. அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதுஹு அதாவது பொய் அவதூர் பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, அது மக்களிடையே கோல் சொல்வதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2606. பாடம் 258. மக்களின் தேவையற்ற பேச்சை தலைவர்களிடம் கூறுவது கூடாது. அல்லாஹ் கூறுகின்றான், பாவத்திலும் பகைமையிலும் உதவி செய்து கொள்ளாதீர்கள். 5 அத்தியாயம் 2 வசனம். இதற்கு முந்தைய பாடத்திலும் இடம்பெற்ற ஹதீஸ்கள் இந்த பாடத்திற்கும் பொருந்தும். ஹதீஸ் 1539. அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் தோழர்களில் ஒருவர் மற்றொருவர் பற்றி அதாவது குறைகளை பற்றி என்னிடம் கூற வேண்டாம், நிச்சயமாக நான் அமைதியான இதயத்துடன் உங்களிடம் வரவே விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 4860, திருமிதி 3905. பாடம் 259. இருமுகமுடைய அதாவது நயவஞ்சகனுக்கு ஏற்படும் இழிவு. அல்லாஹ் கூறுகின்றான், மனிதர்களிடம் அவர்கள் மறைத்து விடுகின்றனர், அல்லாஹுவிடம் அவர்கள் மறைத்து விட முடியாது. அவர்கள் இரவில் அவன் விரும்பாத பேச்சை பேசும்போது அவர்களுடன் உள்ளான், மேலும் அவர்கள் செய்யக்கூடியதை சூழ்ந்தறிபவனாக உள்ளான். 4 அத்தியாயம் 108 வசனம். ஹதீஸ் 1540. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்களை நீங்கள் தங்க சுரங்கங்களாக காண்கிறீர்கள், அவர்களில் அறியாமை காலத்தில் சிறந்தவர்களாய் இருந்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பின்பும் சிறந்தவர்களாயிருப்பார்கள். மார்க்க அறிவை பெற்றுக் கொண்டால் இந்த ஆட்சி அதிகாரத்தின் விஷயத்தில் மக்களிடையே சிறந்தவர்கள் அவர்களில் அதிகமாக இதை வெறுப்பவர்கள்தாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3493, முஸ்லிம் 2526. ஹதீஸ் 1540. முஹம்மது இப்னு ஸைத் கூறுகிறார்கள், என் பாட்டனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மக்கள் வந்து, நாங்கள் எங்கள் தலைவர்களிடம் செல்கிறோம், அப்பொழுது நாங்கள் அவர்களை பற்றி வெளியில் பேசியதற்கு மாற்றமாக புகழ்ந்து அவர்களிடம் பேசுகிறோம், இது கூடுமா என்று கேட்டனர். அதற்கு அவர்கள், இதையே நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நயவஞ்சக செயலாக கருதினோம் என்று பதில் கூறினார்கள். புகாரி 7178. பாடம் 260. பொய் பேசுவது கூடாது. அல்லாஹ் கூறுகின்றான், உமக்கு எதில் தெளிவு இல்லையோ அதில் கலந்து கொள்ளாதீர். 17வது அத்தியாயம் 36வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், எந்த சொல்லையும் அவன் சொல்வதில்லை, அதனை பாதுகாப்பதற்கு தயாராக உள்ள கண்காணிப்பாளர் அவனிடத்தில் இல்லாத நிலையில். 50வது அத்தியாயம் 18வது வசனம். ஹதீஸ் 1542. அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உண்மை நல்லதின் பக்கம் அடைத்து செல்லும், நிச்சயமாக நல்ல செயல் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லும். ஒரு மனிதன் உண்மை பேசுவான், இறுதியில் அல்லாஹ்விடம் உண்மையாளன் என எழுதப்படுவான். பொய் பாவ செயல் பக்கம் அழைத்து செல்லும், பாவ செயல் நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லும். ஒருவன் பொய் பேசுவான், இறுதியில் அல்லாஹ்விடம் பொய்யன் என எழுதப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6094, முஸ்லிம் 2607. ஹதீஸ் 1543. அப்துல்லாஹி பின் அம்ர் பின் அஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 4 செயல் ஒருவனிடம் இருந்தால் அவன் தெளிவான நயவஞ்சகனாவான். இவற்றில் ஒரு குணம் ஒருவனிடம் இருந்தால் அவன் அதை விடும் வரை நயவஞ்சகத்தின் குணம் அவனிடம் இருக்கும். அவை: அவன் நம்பினால் மோசம் செய்வான், 2 பேசினால் பொய் பேசுவான், 3 ஒப்பந்தம் செய்தால் மீறுவான், 4 வழக்குரைத்தால் வரம்பு மீறுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3-4, முஸ்லிம் 5-8. இதே போன்ற ஹதீஸ் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்பட்டு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுதல் எனும் பாடத்தில் 689 மற்றும் 690வது ஹதீஸாக முன்பு இடம் பெற்றுள்ளது. ஹதீஸ் 1544. அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தான் பார்த்திராத கனவை கண்டதாக கூறுபவர் 2 மணி கோதுமைகளுக்கிடையே முடிச்சு போடும்படி நிர்பந்திக்கப்படுவார், ஆனால் அவரால் அதற்கு இயலாது. ஒரு கூட்டத்தாரின் பேச்சை அவர்கள் வெறுக்கும் நிலையில் ஒருவர் கேட்க முயற்சித்தால் மறுமை நாளில் அவரின் காதுகளில் ஈயத்தை ஊற்றப்படும். உருவத்தை ஒருவர் வரைந்தால் அவர் வேதனை செய்யப்படுவார், மேலும் அதில் உயிரை ஊதிட வற்புறுத்தப்படுவார், ஆனால் அவரால் அது முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7042. ஹதீஸ் 1545. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தன் இரு கண்களும் பார்த்திராத ஒன்றை பார்த்ததாக கூறுவதே மிக பெரும் அவதூறாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3509. ஹதீஸ் 1546. சமூரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களிடம் அடிக்கடி, உங்களில் இன்று எவரும் கனவு கண்டவர் உண்டா என்று கேட்பார்கள். கனவு பற்றி அல்லாஹ் யாரை நாடினானோ அவர் தான் கண்ட கனவை கூறுவார். ஒரு நாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் தாங்கள் கண்ட கனவை கூறினார்கள். நேற்று இரவு என்னிடம் 2 பேர், அதாவது வானவர்கள் வந்தனர், புறப்படுங்கள் என்று அவ்விருவரும் என்னிடம் கூறினர். அந்த இருவருடனும் நான் புறப்பட்டேன். ஒரு கழித்து படுத்திருந்த ஒருவர் அருகில் நாங்கள் வந்தோம். அப்போது அவர் அருகில் ஒருவர் கல்லை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார். அவரின் தலையில் அவர் கல்லை போட்டார். அவரின் தலை நொறுங்கியது. அந்த கல் சற்று தள்ளி உருண்டோடிவிட்டது. மீண்டும் அவர் கல்லை எடுத்து வந்தார். அவர் இவரிடம் திரும்பி வரும் முன் இவரது தலை முன்பு இருந்தது போலவே மாறிவிட்டது. மீண்டும் வந்த அவர் முந்தைய தடவை போலவே மீண்டும் கல்லை போட்டார். நான் அந்த இருவரிடமும், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வே தூய்மையானவன், இந்த இருவரும் யார் என்று கேட்டேன். புறப்படுங்கள் புறப்படுங்கள் என என்னிடம் இருவரும் கூறினர். எனவே அங்கிருந்து புறப்பட்டோம். பிறகு மல்லார்ந்து படுத்திருந்த ஒருவர் அருகில் வந்தோம். அவரின் அருகில் ஒருவர் இரும்பு தடியுடன் நின்று கொண்டிருந்தார். அவர் படுத்திருந்தவரின் முகத்தின் ஒரு பக்கமாக வந்து அவரின் வாய், மூக்கு, கண் ஆகியவற்றை ஒவ்வொரு உறுப்பாக துண்டு துண்டாக்கினார். பின்பு மற்றொரு பகுதிக்கு வந்தார். மறுபுறத்திலும் அவ்வாறே செய்தார். ஒரு பகுதியில் வேதனை செய்து முடிந்து மறுபகுதிக்கு வருவதற்குள் முதல் பக்கம் சரியாகி முன்பு போலவே ஆகிவிட்டது. பிறகு மீண்டும் முதல் பக்கத்தில் வேதனை செய்வார். அப்பொழுது நான், சுப்ஹானல்லாஹ், இறைவனை மிக தூய்மையானவன், இந்த இருவரும் யார் என்று கேட்டேன். புறப்படுங்கள், புறப்படுங்கள் என என்னிடம் என்னை அழைத்து வந்த இருவரும் கூறினர். புறப்பட்டோம். அடுப்பு போன்ற இடத்திற்கு நாங்கள் வந்தோம். அதில் சப்தமும் இறைச்சலும் வந்து கொண்டிருந்தது. அதில் எட்டி பார்த்தோம். அதில் நிர்வாணமான ஆண்களும் பெண்களும் இருந்தனர். அப்பொழுது அவர்களின் கீழ்ப்புறத்திலிருந்து நெருப்பு ஜுவாலை அவர்களிடம் வந்து அந்த நெருப்பு ஜுவாலை அவர்களிடம் வந்து அவர்களை தாக்கியது. அவர்கள் அலறினார்கள். இவர்கள் யார் என்று கேட்டேன். புறப்படுங்கள், புறப்படுங்கள் என என்னிடம் என்னை அழைத்து வந்த இருவரும் கூறினர். புறப்பட்டோம். அடுத்து ஓர் ஆற்றின் பக்கம் வந்தோம். இரத்தம் போன்ற சிவப்பு நிறத்தில் அது இருந்தது. ஆற்றில் ஒருவர் நீந்தி கொண்டிருந்தார். ஆற்றின் கரையில் ஒருவர் இருந்தார். அவர் அருகே அதிகமான கற்கள் கிடந்தன. நீந்துபவர் நீந்தி கொண்டே கற்களை வைத்திருப்பவரின் அருகில் வந்து தன் வாயை திறப்பார். அவரின் வாயில் கல்லை இவர் போடுவார். அவர் திரும்பி செல்வார். மீண்டும் நீந்திக் கொண்டே இவரிடம் அவர் வருவார். தன் வாயை திறப்பார். இவரும் அவரின் வாயில் கல்லை போடுவார். இவ்விருவரும் யார் என என்னை அழைத்து வந்த இருவரிடமும் கேட்டேன். புறப்படுங்கள், புறப்படுங்கள் என என்னிடம் இருவரும் கூறினார்கள். நாங்கள் புறப்பட்டோம். அதன் பின் அசிங்கமான ஒரு மனிதரிடம் வந்தோம். அவரை போன்ற ஒரு அசிங்கமான ஒரு மனிதரை நீர் கண்டிருக்க மாட்டீர். அவரோ தன் அருகில் நெருப்பை மூட்டிக் கொண்டிருந்தார். அதை சுற்றி ஓடியும் வந்தார். இவர் யார் என இருவரிடமும் கேட்டேன். புறப்படுங்கள், புறப்படுங்கள் என இவ்வருவரும் என்னிடம் கூறினார்கள். புறப்பட்டோம். வசந்த காலத்தின் பூக்கள் அனைத்தும் நிறைந்த செழிப்பான ஒரு பூங்காவிற்கு சென்றோம். பூங்காவின் நடுவில் வானத்தை தொடுகின்ற அளவுக்கு மிக உயரமான மனிதர் இருந்தார். அந்த மனிதரை சுற்றி இதுவரை நான் பார்த்திராத அதிகமான குழந்தைகள் நின்று கொண்டிருந்தன. இவர் யார், இவர்கள் யார் என்று கேட்டேன். புறப்படுங்கள், புறப்படுங்கள் என என்னிடம் இவ்விருவரும் கூறினார்கள். புறப்பட்டோம். அடுத்து ஒரு பெரிய மரத்தின் கீழ் வந்தோம். இதுவரை இதைவிட மிகப்பெரிய மரத்தை நான் கண்டதில்லை. அதில் ஏறுவீராக என்று என்னிடம் இவ்விருவரும் கூறினார்கள். அதிலே ஏறி தங்கம் வெள்ளை செங்கல்களால் உருவான ஒரு நகரத்தை அடைந்தோம். நகரின் வாசலுக்கு வந்தோம். திறந்து விட கூறினோம். எங்களுக்கு திறக்கப்பட்டது. அதனுள் நுழைந்தோம். சிலர் எங்களை சந்தித்தனர். அவர்களின் தோற்றத்தில் பாதி மிக மிக அருவறுப்பானது. அதை நீர் பார்த்திருக்க மாட்டீர். என்னை அழைத்து வந்த இருவரும் அவர்களிடம், நீங்கள் போய் அந்த ஆற்றில் குளியுங்கள் என்று கூறினார்கள். அங்கே பால் போன்ற வெண்மையான தண்ணீர் நிறைந்த ஆறு ஒன்று குறுக்கே ஓடிக்கொண்டிருந்தது. அவர்கள் சென்று அதில் குளித்தார்கள். பின்பு எங்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்களை விட்டும் அசிங்கமான விகாரமான தோற்றம் போயிருந்தது. மேலும் மிக அழகிய தோற்றத்துடன் மாறியிருந்தார்கள். இதுதான் அதன் எனும் சொர்க்கமாகும். இதுதான் உன் இருப்பிடம் என்று கூறினர். உடனே என் பார்வை மேலே உயர்ந்தது. அங்கே வெண்மையான மேகம் போன்ற மாளிகை இருந்தது. இதுவும் உன் இருப்பிடமே என்று என்னிடம் அந்த இருவரும் கூறினார்கள். உங்கள் இருவருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. என்னை விட்டுவிடுங்கள், அதில் நான் நுழைந்து கொள்கிறேன் என்று இருவரிடமும் கூறினேன். இப்பொழுது இதில் நுழைய வேண்டாம், பின்னர் நீர்தான் இதில் நுழைவீர் என்று இருவரும் கூறினார்கள். இரவில் சில அதிசயமானவற்றை நான் கண்டேனே, நான் பார்த்ததெல்லாம் என்ன என்று இருவரிடமும் கேட்டேன். இது பற்றி உமக்கு கூறுகிறோம். கல்லால் தன் தலை உடைக்கப்படும் நிலையில் உள்ள அந்த மனிதன் குர்ஆனை எடுப்பான். அதை உதாசீனப்படுத்துவான். ஐந்து நேர தொழுகைகளை விட்டுவிட்டு தூங்குவான். மல்லார்ந்து படுத்திருந்து தன் காது, மூக்கு, கண் ஆகியவற்றை பிடரி வரை துண்டாக்கப்படுபவனாக இருந்த அந்த மனிதன் தன் வீட்டிலிருந்து காலையில் புறப்பட்டு பல இடங்களையும் சென்றடையும் விதமாக போய் பேசுவான். அடுப்பு கட்டிடம் போன்ற இடத்தில் நிர்வாணமாக இருந்த ஆண்களும் பெண்களும் விபச்சாரம் செய்தவர்களாவர். ஆற்றில் நீந்தி வந்து தன் வாயில் கற்கள் போடப்பட்ட நிலையில் உள்ள அந்த மனிதன் வட்டியை சாப்பிட்டவனாவான். நெருப்பை மூட்டி அதை சுற்றி வந்த அருவறுப்பான அந்த மனிதர் நரகத்தை பாதுகாக்கும் மாலிக் எனும் வானவர் ஆவார். பூங்காவில் மிக உயர்ந்த மனிதராக இருந்தவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார். அவர்களை சுற்றி நின்ற குழந்தைகள் இயற்கையாக, அதாவது இளம் வயதில் இறந்துவிட்ட குழந்தைகள் ஆவர் என்று இருவரும் கூறினர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, இணை வைப்பவர்களின் குழந்தைகளுமா என்று நபி தோழர்கள் கேட்டனர். ஆம், இணை வைப்பவர்களின் குழந்தைகளும் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அந்த இருவரும் கூறியதாக மீண்டும் தொடர்ந்து, அவர்களின் ஒரு பகுதி அழகாகவும் மறுபகுதி விகாரமாகவும் உள்ள அவர்கள் நற்செயலையும் பாவத்தையும் சேர்த்து செய்தவர்களாவர். அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று கூறினர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7047. புகாரியின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. நான் நேற்றிரவு கனவு கண்டேன். இரண்டு பேர் என்னிடம் வந்தனர். தூய்மையான நிலப்பகுதிக்கு என்னை கொண்டு சென்றனர் என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக, அடுப்பு போன்ற குழிக்கு வந்தோம். அதன் மேல் பகுதி குறுகலாகவும் கீழ்பகுதி விசாலமானதாகவும் இருந்தது. அதன் கீழே நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அப்போது அதன் ஜுவாலை உயரும் போது அவர்கள் அதன் குழியை விட்டு வெளியே வரும் அளவுக்கு உயர்ந்தார்கள். அதன் ஜுவாலை தாழ்ந்தால் அவர்கள் அதன் கீழ்பகுதிக்கு திரும்புவார்கள். அதிலே சில ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருந்தனர். மேலும் அந்த அறிவிப்பில் உள்ளது, அடுத்து நாங்கள் இரத்தம் நிறைந்த ஆறுக்கு வந்தோம். ஆற்றின் நடுவே ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். ஆற்றின் ஓரத்தில் ஒருவர் இருந்தார். அவர் முன்னே கல் இருந்தது. ஆற்றினுள் இருந்த மனிதன் முன்னோக்கி வந்தான். அவர் வெளியேற முயற்சித்தால் அவனின் வாயில் இந்த மனிதர் கல்லை எறிவார். அவன் முன்பு இருந்த இடத்திற்கே திரும்புவான். அவர் வெளியேற முயற்சித்த போதெல்லாம் இவர் அவனின் வாயில் கல்லை எறிவதும் அவன் மீண்டும் அந்த இடத்திற்கே திரும்புவதுமாக இருந்தான். மேலும் அந்த அறிவிப்பில் உள்ளது, என்னை ஒரு மரத்திற்கு இருவரும் உயர்த்தி சென்றனர். இதுவரை நான் பார்த்திராத அழகிய வீட்டிற்குள் என்னை அழைத்துச் சென்றனர். அதில் முதியோரும் வாலிபர்களும் இருந்தனர். மேலும் அந்த அறிவிப்பில் உள்ளது, வாய் கிழிக்கப்பட்டவனாக நீர் பார்த்தவன் பொய் கூறுபவனாவான். அவன் பொய் தகவலை கூற அது பல பாகங்களுக்கு பரப்பப்படும். மேலும் நான் பார்த்தவை கியாமத்து நாள் வரை நிறைவேற்றப்படும். மேலும் அந்த அறிவிப்பில் உள்ளது, தலை உடைக்கப்பட்டவன் அல்லாஹுவினால் குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்பட்ட மனிதனாவான். இரவில் குர்ஆனை புறக்கணித்து விட்டு தூங்கினான். பகலில் அதை செயல்படுத்தவும் இல்லை. மறுமை நாள் வரை இவ்வாறே வேதனை செய்யப்படுவான். நீர் முதலில் நுழைந்த வீடு இறை நம்பிக்கையாளர்களின் வீடுகளாகும். இந்த வீடோ இறை வழியில் உயிர் தியாகம் செய்தோரின் வீடுகளாகும். நான் ஜிப்ரீல், இவர் மீகாயில், உம் தலையை உயர்த்துவீராக. உடனே நான் என் தலையை உயர்த்தினேன். அப்போது எனக்கு மேலே மேகம் போன்று இருந்தது. உடனே அந்த இருவரும், இதுதான் உம்முடைய இருப்பிடம் என்றனர். என்னை விடுங்கள், என் இருப்பிடத்திற்கு நான் போகிறேன் என்றேன். உமக்கு இன்னும் வயது உள்ளது. அதை நீர் முழுமைப்படுத்தவில்லை. அதை நீர் முழுமைப்படுத்திவிட்டால் உம் இருப்பிடத்திற்கு வந்து விடுவீர் என்று இருவரும் கூறினார்கள். புகாரி 1386. பாடம் 262. ஒரு பேச்சை கேட்டு அதை உறுதிப்படுத்துதல். அல்லாஹ் கூறுகின்றான், உமக்கு தெளிவு இல்லாத ஒன்றில் நீர் பின்தொடராதீர். 17வது அத்தியாயம் 36வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், எந்த சொல்லையும் அவன் சொல்வதில்லை. அதனை பாதுகாப்பதற்கு தயாராக உள்ள கண்காணிப்பாளர் அவனிடத்தில் இல்லாத நிலையில். 50வது அத்தியாயம் 18வது வசனம். ஹதீஸ் 1547. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தான் கேட்ட அனைத்தையும் பிறரிடம் கூறுவது ஒருவன் பொய்யன் என்பதற்கு போதுமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 5. தான் கேட்டதை தீர விசாரித்துக் கொள்ள வேண்டும், ஏனெனில் அவற்றில் சில பொய்யும் இருக்கலாம். ஹதீஸ் 1548. சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் கூறாதவை என்று தெரிந்து கொண்டே நான் கூறியதாக ஒருவர் ஒரு செய்தியை கூறினால் அவர் பொய்யர்களில் ஒருவர் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1. ஹதீஸ் 1549. அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, எனக்கு ஒரு சக்களத்தி உண்டு. அவளிடம் நான் என் கணவர் எனக்கு கொடுத்திராத ஒன்றை கொடுத்ததாக கூறிக்கொள்வது என் மீது குற்றமாகுமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தனக்கு கொடுக்கப்படாததை கொடுத்ததாக கூறும் ஒருவர் பொய்யான இரண்டு ஆடைகளை அணிந்தவர் போலாவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5219. முஸ்லிம் 2130. பாடம் 263. பொய் சாட்சி கூறுவது கடுமையாக தடுக்கப்பட்டதாகும். அல்லாஹ் கூறுகின்றான், பொய் கூறுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். 22 அத்தியாயம் 30 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உமக்கு தெளிவு இல்லாத ஒன்றை பின்பற்றாதீர். 17 அத்தியாயம் 36 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், எந்த சொல்லையும் அவன் சொல்வதில்லை, அதனை பாதுகாப்பதற்கு தயாராக உள்ள கண்காணிப்பாளர் அவனிடத்தில் இல்லாத நிலையில். 50 அத்தியாயம் 18 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக உமது இறைவன் கண்காணிக்கும் இடத்தில் உள்ளான். 89 அத்தியாயம் 14 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் பொய் சாட்சி கூற மாட்டார்கள். 25 அத்தியாயம் 72 வசனம். ஹதீஸ் 1550. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெரிய பாவங்கள் பற்றி உங்களுக்கு நான் கூறட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, சரி என்று நாங்கள் கூறினோம். அது அல்லாஹுக்கு இணை வைத்தல், பெற்றோரை நோவினை செய்தல் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு, அறிந்து கொள்ளுங்கள், பொய் சாட்சி கூறுவதும் தான் என்று கூறினார்கள். அவர்கள் மௌனமாகிவிட மாட்டார்களா என்று நாங்கள் கூறும் அளவுக்கு திரும்ப திரும்ப அதையே கூறிக்கொண்டிருந்தார்கள். புகாரி 2654. முஸ்லிம் 8-7. பாடம் 264. மனிதனையோ கால்நடைகளையோ சபிப்பது கூடாது. ஹதீஸ் 1551. ஹுதைபியாவில் பையத்து ரதுவானில் கலந்து கொண்ட அபு சயீத் சாபித் இப்னு தஹாக் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தின் பெயரால் வேண்டுமென்றே பொய்யாக ஒருவன் சத்தியம் செய்தால் அவன் அதுபோலவே ஆவான். ஒருவன் எதன் மூலம் தற்கொலை செய்து கொள்கிறானோ அதன் மூலமே மறுமையில் வேதனை செய்யப்படுவான். தான் சொந்தமாக்கிக் கொள்ளாத விஷயத்தில் நேர்ச்சை செய்வது ஒருவனுக்கு கூடாது. ஒரு மூமினை சபிப்பது என்பது அவனை கொள்வது போலாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6044. முஸ்லிம் 1100. ஹதீஸ் 1552. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மற்றவரை சாபம் இடுபவராக இருப்பது ஓர் உண்மையாளருக்கு அழகல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2597. ஹதீஸ் 1553. அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பிறரை சாபம் இடுபவர்கள் மறுமை நாளில் பரிந்துரை செய்பவர்களாகவோ சாட்சி கூறுபவர்களாகவோ இருக்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2589. ஹதீஸ் 1554. சமூரா இபின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் சாபத்தின் மூலமோ அவனது கோபத்தின் மூலமோ நரகத்தின் மூலமோ நீங்கள் ஒருவருக்கொருவர் சாபம் விட்டுக் கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 4906, திருமிதி 1976. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1555. அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மூமின் குத்தி காட்டி பேசுபவனாக, சாபமிடுபவனாக, கெட்ட வார்த்தை பேசுபவனாக, அருவறுப்பான பேச்சு பேசுபவனாக இருக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 1977. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1556. அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் அடியான் ஒருவன் ஒன்றை சபித்தால் அந்த சாபம் வானத்தை நோக்கி உயரும். அங்கு வானத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும். பின்பு பூமியை நோக்கி தாழ்ந்து வரும். அங்கும் அதன் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும். பின்பு வலது பக்கமும் இடது பக்கமும் செல்லும். அங்கும் தான் அடையும் இடத்தை பெற்றுக் கொள்ளாவிட்டால் சபிக்கப்பட்டவரின் பக்கமே திரும்பிவிடும். அவன் அதற்கு தகுதியானவனாக இருப்பின் அவனை சேரும். தகுதி வாய்ந்தவனாக அவன் இல்லை என்றால் அது சொன்னவரிடமே வந்து சேரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 4905. ஹதீஸ் 1557. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த போது மதீனா வாசியான அன்சாரி பெண்மணி தம் ஒட்டகையில் வந்து கொண்டிருந்தார். அந்த பெண் சடைவடைந்து அந்த ஒட்டகத்தை சபித்தார். அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த ஒட்டகையின் மீதுள்ள பொருட்களை எடுங்கள், அதை தனியே விடுங்கள், ஏனெனில் அது சபிக்கப்பட்டு விட்டது என்று கூறினார்கள். சமீபத்தில் கூட அந்த ஒட்டகையை நான் பார்த்தது போல் உள்ளது. மக்களை சுற்றி வரும், அதை எவரும் பயன்படுத்தவில்லை என இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2595. ஹதீஸ் 1558. அபு பர்சா நதுலா இப்னு உபைதுல்லா அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு ஒட்டகையில் ஒரு பெண் பயணம் செய்தார். அந்த ஒட்டகையின் மீது பிற மக்களின் பொருட்களும் இருந்தன. அப்போது மலை பகுதி குறுக்கிட்டதால் நபி தோழர்களுக்கு பயணம் செய்ய சிரமமானது. அப்பெண் ஹல் என தன் ஒட்டகத்தை கூறிவிட்டு, இறைவா, இந்த ஒட்டகையை சபிப்பாயாக என்று கூறினார். அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சாபமிடப்பட்ட இந்த ஒட்டகை நம்முடன் வர வேண்டாம் என்று கூறினார்கள். முஸ்லிம் 2596. குறிப்பு: ஹல் என்பது ஒட்டகையை வேகமாக ஓட்டிச் செல்ல கூறும் சொல்லாகும்.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.